சைக்கிளார் அடிப்படை முதுமுனைவர் ஐயா தீனா ராமச்சந்திரன் அவர்கள் பால்துறை வழங்குவார்கள்.
ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு பாராட்டுரையை தொடங்குகின்றேன். என் இளவல் ராமலிங்கத்தின்பார் எல்லையில்லா அன்பு கொண்டிருக்கும் பாரதி ஆய்வாளர் ஸ்ரீனி விஸ்வநாதன் அவர்களும், அவருக்கு போற்றகராக விளங்குகின்ற நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களும் இந்த இரண்டு புத்தகங்களையும் ராமலிங்கம் அவர்களுடைய மகன் மூலமாக அனுப்பி டிஎன்ஆரை விட்டு இவ்விரு புத்தகங்களையும் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த பணியை இப்பொழுது செய்கிறேன். நாட்டில் குழைத்தல் இவை போதும் சோராதிருத்தல் உமைக்கினை அமைந்தல் கணநாதன் நம் குடியை வாழ்த்திப்பான் சிந்தையே என் மூன்றும் செய். சுருக்கமாக சொல்கிறேன், என் இளவல் ராமலிங்கத்தை போற்றுவாரை போற்றி என் உரையை தொடங்குகின்றேன். கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டாக என் இளவலுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என் துணையையும் அதை நிர்பந்தம் செய்து வந்தாள். பலமுறை எடுத்து சொல்லியும் அதை ரொம்ப இங்கிதமாக மறுத்து விடுவார். மறுக்கிறார் என்று கூட தெரியாது, எப்படி நெருகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அந்த சூழ்நிலையில் என்னுடைய நண்பர் தஞ்சை ராமமூர்த்தி, அப்படி உங்களுக்கு அறிமுகம், என் பக்கத்துக்கு ராமம், நான் திருநெல்வேலி, அவர் புனல்வாய், ஒரே பாடசாலை அதாவது பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். அவர் சொல்ல ராமலிங்கம் மீறமாட்டார் என்ற திட நம்பிக்கை அவருக்கு உண்டு. அவருக்கு துணையாக நின்று இது நல்ல காரியம் என்று முடிவெடுத்து இன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மத்திய துணை அமைச்சர் ஆகிய இருவருக்கும் நாம் அனைவரும் கடன்பட்டிருக்கிறோம். மிகச்சிறந்த விழாவாக இது அமைந்திருக்கிறது. அன்பர் ராமமூர்த்தியை நான் 55 ஆண்டுகளாக அறிவேன். இன்றைய தலைமுறைக்கு அவரை பற்றி தெரியாது என்று நான் துணிச்சலாக சொல்லுவேன். ஆண்டுதோறும் பாரதிக்கு பெருவிழா எடுத்தவர் ராமமூர்த்தி. 1961 என்ற ஞாபகம். அப்போது நாங்கள் கலந்து பேசினோம். அப்போது கரந்தையிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கல்லூரியிலே டிஎன்ஆர் இந்த ஆண்டு தஞ்சையை கிடுகிடுக்கும்படியாக பாரதியாருக்கு விழா எடுக்கும், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று. காலையிலே கவியரங்கம், பிற்பகல் ஒரு மன்றம், மாலையிலே ஒரு பொதுக்கூட்டம். சிறந்த பாரதி பக்தர்களை தஞ்சைக்கு வரவழைக்க வேண்டும். அப்போ நான் சொன்னேன், திருலோக சீதாராம் என்ற ஒருவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், சிறந்த கவிஞரும் நல்ல பேச்சாளரும் ஆக அவர் திகழ்கிறார் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அவரை வரவழைக்க வேண்டுமே என்று. அப்போ ராமமூர்த்தி சொன்னார், நானும் அதை எண்ணியிருக்கின்றேன். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த விழாவில் அதாவது பாரதி 11 செப்டம்பர் 1961 நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் ராமமூர்த்தி அவர்கள் திருச்சிக்கு சென்று திருலோக சீதாராமனை கேட்டுக்கொண்டார். கேட்டு திரும்பி வந்தார், மறுநாள் என்னை சந்தித்தார். என்னன்னு கேட்டேன், நல்ல மிடுக்கான புலவரையா, தேசப்பட்ட ஆளு வரேன்னு சொன்னார். ஆனால் தம்முடைய பெயர் பொற்காசு புலவர் என்று அறிவித்து எனக்கு ஒரு சவரம் கொடுத்தால்தான் நான் வந்து பேசுவேன். அதெல்லாம் அந்த காலத்தில் இது பலருக்கு புதுசாக இருக்கும். அந்த காலத்திலே ஒரு சவரன் விலை 75 ரூபாய். ராமூர்த்தி என்ன செய்திருக்கிறார், நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து இந்த காரியத்தில் ஈடுபடுகிறோம், சரி அரை பவுன் கொடுங்கள். அவர் வந்தார். அன்று முதல் அவரோடு நான் இணைந்து விட்டேன். அது வேற கதை, அதை பற்றி அதிகமாக பேச நான் விரும்பலை. ராமமூர்த்தி மாதிரி அந்த நாளில் யாரும் பேசி நான் கேட்டது சொல்லுராய்ந்த தீயின் சுடர கனிந்த நாவுடையவராக விளங்கினார். அனைவரும் பிரமிக்கும்படியாக பேசுவார். கம்பன் விழாவிலே இஸ்மாயில் பெரியவர் நீதிபதி இருக்கிறார், கும்பகர்ணனை பற்றி பேச வேண்டும். செம்பிட்டு செய்த இஞ்சி என்று தொடங்கினார். அவர் பக்கம் திரும்பிய ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் வேறு எங்கும் பார்க்கவில்லை. அப்படி சொக்க வைக்கின்ற வகையிலே சொற்களை கையாளக்கூடிய திறமை படைத்தவர் அவர். அவர் மூலமாகவும் மத்திய அமைச்சர் மூலமாகவும் இந்த விழா ஏற்பாடு ஆயிருக்கிறது என்பதை உணர நாங்கள் மகிழ்கின்றோம். ஒரே ஒரு செய்தி, அந்த 1961 பாரதி விழாவுக்கு வந்தவர்கள் ஒரு சிலரை சொல்லுகின்றேன், பி நடராஜ் பொருளாதார மேதை, நம்முடைய அகத்தியலிங்கம் அவருடைய சிற்றப்பா, கொத்தமங்கலம் சுப்பு, அதற்கு அப்புறம் திருவாவ சீதாராம். அவர் அப்பவே சொல்லிட்டார், நல்ல முடுக்கான புலவர், அது ஒரு அழகாகத்தான் இருக்குது. திருவாவ சீதாராம் பாட்டு பாட வர அரை பவுன் வர அவருக்கு உறுதியளித்தாகிவிட்டது. வந்தவர் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்து நான் எந்த தலைப்பில் பாட வேண்டும் என்று நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கீர்கள், என்ன உங்களுக்கு ஆச்சு, என்ன நினைச்சீங்க, உங்கள் உத்தரவுக்கு நான் பாட முடியுமா, நீங்கள் எம் போன்ற புலவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும், பிறகு பாட்டு பிறக்கும், உங்கள் உத்தரவுக்கு பாட மாட்டேன், ஆனால் பாடாமல் இருப்பதற்காக இங்கு வந்தேன், பாடுகிறேன் என்று சொல்லி சாவேரி ராகத்தில் அந்த பாட்டு முன்பொரு பாடல் எழுதினேன், அந்த மூலப்பிறந்தி கைவசம் இல்லை, முழுதும் நினைவு வருவதும் இல்லை, முன்பொரு பாடல் எழுதினேன் என்று எங்களை சொக்க வைத்து விட்டார். ஆக நெடுங்காலமாகவே பாரதிக்கு விடாமல் தொண்டு செய்து வந்தவர் வருகின்றவர் நம்முடைய தந்தை ராமமூர்த்தி அவர்கள். நண்பர்களே, சுருக்கமாக பேசுகிறேன், 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஏனென்றால் நேற்று இரவே நான் இந்த பேச்சை முடிச்சிட்டேன். இரவு 11 மணிக்கு தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு ராமலிங்கம் பற்றி என்ன சொல்லலாம் என்று யோசித்தேன், ஓடிக்கொண்டே இருந்தது. எனக்கு இடையாரத்தில் மணி அடித்தது, பார்த்தேன் 1:02 நான் மனசுக்குள்ளே பேசியிருக்கிறேன். ஆகவே இப்போ சுருக்கமாக பல சொல்ல காமராமல் பயனில் சொல்லாமல் ஒரு சில சொற்களையே சொல்கிறேன். இங்கே பேசியுள்ள அனைவரும் ராமலிங்கத்தின் ஒவ்வொரு முகம் பற்றி பேசினார்கள். நான் இப்போது முக்கியமான செய்தியை சொல்ல இருக்கின்றேன். உங்களுக்கு ரோஜா முத்தையா என்பவரை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எவ்வளவு பெரியவர், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று பேராசையால் பிடர் பிடித்து உந்தப்பட்டவர். புதுக்கோட்டையிலே அன்பர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டிலே ஒரு வைபவம், அதற்கு சென்றிருந்தேன். ஸ்ரீ விஸ்வநாதன் வந்திருந்தார். அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு ரோஜா முத்தையாவுடைய அறிமுகம் முன்பே உண்டு, இன்று என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும், கோட்டையூர் சொல்வோம் என்றேன். கோட்டையூர் போனோம். அப்போ அந்த பேருந்தில் நான் போய்கொண்டிருக்கும் போதே ஸ்ரீ விஸ்வநாதன் ஒரு எச்சரிக்கை விட்டார். புத்தகங்கள் மத்தியிலே அவர் அமர்ந்திருப்பார், நீங்கள் நெடுநாளாக பார்க்க வேண்டும் என்ற புத்தகங்கள் உங்கள் பார்வையில் விழும், ஒரு படிக்கு மேல் 4-5 படிகள் கூட வைத்திருப்பார், ஆனால் இந்த புத்தகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஆக நீங்கள் ஏதோ காரணம் குறித்து வருகின்றீர்கள் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்து விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி ஆச்சு. என்ன என்றால், அந்த வீட்டு சென்னையிலே ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார். நான் நெடுநாளாக படிக்க விரும்பிய புத்தகம் ஒன்று, சைவ சித்தாந்தத்திலே வல்லவர், அவரை காரைக்குடி செட்டியார் என்று சொல்லுவார்கள், அவருடைய வரலாறு நூல் ஒன்று 5-6 படிகள் என் கண்முன்னார் காட்சியளித்தன. கேட்டு விடுவோமா என்று நினைத்தேன். இவரை பார்த்தேன், ஒரு முறப்பு முறைச்சாக்கு பேசாமல் இருந்துச்சு. நண்பர்களே, 3 மணி நேரம் பேசிவிட்டு ஊருக்கு திரும்பினேன். திரும்பி வந்து செட்டியாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதாவது என்னுடைய புலகாங்கிதத்தை எங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினேனோ அந்த முறையிலே வெளிப்படுத்தினேன். அவரிடம் இருந்து ஒரு மறுமாற்றம் வந்தது. உங்கள் கடிதத்தை 10 முறை படித்தேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று எழுதியிருந்தார். நான் இந்த சுகானுபவத்தை தனியாக சுவைத்தல் அடாது என்று எண்ணி வேறு ஒருவரையும் உடனழைத்து செல்ல வேண்டும் என்று கருதினேன். அப்போ தான் ராமலிங்கம் நினைவு எனக்கு பரிபூர்ணமாக வந்தது. அவனிடம் சொன்னேன், செட்டியாரின் பெருமையை சொன்னேன். அடுத்த வாரம் போக வேண்டும், என்ன சொல்கிறீர்கள் என்றேன். காத்து கொண்டிருக்கிறேன். நேரம் அங்கே போனோம், அழகாக படையினோம். திரும்பி வருகின்றவர் ராமலிங்கம் சொன்னேன், உன்னுடைய அனுபவத்தை இவருக்கு ஒரு கடிதம் மூலம் எழுதணும். அற்புதமான ஒரு கடிதம் கேட்டினார். அடுத்த முறை போகிறோம். தஞ்சாவூர்காரர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற கதை கைவந்திருக்கின்றது, இது என்ன சொல்வது என்று பாராட்டினார். மாதம் 1 முறை சொல்வோம். அப்புறம் ராமலிங்கத்துக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அடிக்கடி ஹர்த்தால் நடக்கும், பேருந்துகள் ஓடமாட்டா என்று அறிவிப்பு வரும். அப்போ என்ன சொல்வார் ராமலிங்கம்? அவருடைய இந்த ஆர்வத்தை பாருங்கள். சனிக்கிழமை ஹர்த்தால் நடக்கின்றது, ஒரு காரியம் செய்வோம், வெள்ளிக்கிழமை இரவே செட்டியார் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி பல முறைகள் சென்றிருக்கிறோம். நிறைய அனுபவங்களை சொல்ல வேண்டும், நேரம் இல்லை, மேலே போகிறேன். ராமலிங்கம் மிகப்பெரிய தேசபக்தர், மறக்க வேண்டாம். அதை பற்றி தனியாகவே 6 மணி பேசணும். பபசு ஐயருக்கு தனி மனிதராக நின்று விழா எடுத்தார். அசந்து போன அவருக்கு விழா எடுத்து எடுத்து தான் பழக்கமே தவிர விழாவை பெற்றுக்கொள்வது அவருக்கு வழக்கமில்லை. நல்ல வேளையாக இன்று நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பபசு ஐயரை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். அவர் திருவிகா நடத்திய பத்திரிகைக்கு ஆசிரியராக திருவிகாவில் நியமிக்கப்பட்டார். பிப்ரவரி மாதம் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை ராஜத்வேஷ விஷயங்களை அடக்கி உள்ளது என்று போலீஸார் கருதினார். மார்ச் ஏப்ரல் ஜூன் மாதத்தில் பபசையர் இந்த பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார். அப்பொழுது ப்ராசிக்யூஷன் நோட்டீஸ் வந்தது, பபசையருக்கும் வந்தது, அந்த கட்டுரையை எழுதியவருக்கும் வந்தது. பபசையர் வழக்கு மன்றம் சென்றார். சென்று என்ன வாதாடினார்னா, அது தேச துரோக செய்திகளை தன்னகத்தே தேக்கி வைக்கவில்லை என்பது உறுதியினர். அந்த ஜட்ஜு சொன்னார், இந்த ஆவணங்களை பார்க்கின்ற போது நீங்கள் ஜூன் மாதத்தில்தான் ஆசிரியராக வந்திருக்கிறீர்கள். இந்த கட்டுரை வெளிவந்தது 2-3 மாதங்களுக்கு முன்பே வந்துவிட்டது. ஏன் நீங்கள் நான் அப்போது ஆசிரியராக இல்லை என்று சொல்லக்கூடாது? அது இல்லை செய்தி, அது தேச துரோகமான விஷயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை மறுக்கிறேன். இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்களே என்று ஜட்ஜு வருத்தப்பட்டார். அவர் பேசுகின்ற பாங்கினை அறிந்த பபசையர், இவர் தாய்மொழி ஐரிஷ் மொழி என்பதை கண்டுபிடித்து அவரிடம் அந்த ஐரிஷ் மொழியிலே பேசினார். என்ன சொன்னார்? இந்த இங்கிலாந்து உங்கள் நாட்டை எவ்வளவு நசுக்குகின்றது, உங்கள் ரத்தம் துடிக்கவில்லையா? ஐரிஷ் பாஷையில் பேசினார், ரெண்டு பேருக்கு தான் தெரியும். உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லையா? அப்படி என்றால் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் என்றார். சர்ச்சுக்கு கண் கலங்கிவிட்டது. இருந்தாலும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிர்பந்தம், அதுவும் ஐரிஷ்காரர் வேற விடுதலை பண்ணக்கூடாது. ஆகவே அவருக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்காமல் சாதாரண காவல் தண்டனை விதித்து முதல் வகுப்பில் இடம் கொடுக்கும்படியாக சிபாரிசு செய்தது. அப்புறம்தான் பெல்லாரி ஜெயிலுக்கு போய் அங்கே தான் கம்பராமாயணம் ஸ்டடி என்ற நூலை எழுதினார். தஞ்சையிலே ராமலிங்கம் பபசையருக்கு தனியாக விழா எடுத்தார். இன்னொரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். இவரை பெல்லாரி ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது திருவல்லிக்கேணி வழியாக போனார். அப்போது காவலரிடம் அவர் சொன்னார், என்னுடைய நண்பர் ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கின்றார், அவரை பார்த்து அவருக்கு நினைவு இருந்தால் ஒரு வார்த்தை பேசிவிட்டு வருகிறேன், நீங்கள் வேணுமானும் கூட வாருங்கள். பபசையர் அனைவரின் மதிப்பையும் பெற்றவர். அவர் உள்ளே போய் பார்த்தார், பார்த்து வெளியில் வந்தார். ஒரு வெளிவந்த அரை மணி நேரத்துக்குள் இந்த நண்பர் இறந்து போனார். அவர் பெயர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. இதையெல்லாம் நினைவிலை கொண்டு தனி ஒரு மனிதனாக என்னுடைய இளவர் ஐயருக்கு விழா எடுத்தார். அப்போது ஐயருடைய நூற்றாண்டு விழா. அந்த சமயத்திலே நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ராமலிங்கத்தை கூப்பிட்டேன், காத்து கொண்டிருக்கேன், அழைத்து கொண்டு போங்கள் என்றார். இவர் அது தனி மனிதனாக இருந்து விழா எடுத்த காரணத்தினாலே கம்பராமாயண ஸ்டடி என்ற நூல், மதுரை தமிழ்ச்சங்கம், மதுரை மன்னிக்கணும் டெல்லி தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட நூல் அந்த அதன்படி கிடைக்காது. என்னிடம் இருக்கிறது ராமலிங்கத்தை கொண்டு கொடுத்தேன், ராமமூர்த்தியிடம் இருக்கிறது, எனக்கு தெரியும். அவ்வளவு அருமையான நூல். நண்பர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் கேட்டால், இப்படி அங்கே போகும்போது என்னை பேச கூப்பிட்டார்கள். முத்தமிழ் காவலர் பேசினார், அவர் நீட்டி முழக்கி பேசினார், அவர் இன்னும் அழகாகத்தான் பேசினார். இருந்தாலும் ஓ வே ஷூ ஐயர்னு நீட்டினார். அப்போ கொஞ்சம் துடுக்கு எனக்கு ஜாஸ்தி. பபசி ஐயர் மூன்றும் குரில் நீட்டாதீர்கள் என்ற நான் ஒரு முறப்பு முறைச்சார். நான் ஒரு சிரிப்பு சிரித்தேன். அடையினேன் நண்பர்களே, ஒரு செய்தி. தஞ்சையிலே பாரதி சங்கம் என்று ஒன்று இயங்கி வருகின்றது. 316வது கூட்டம் முடிந்து விட்டது. நாளை தினம் 317வது கூட்டம் என்று நினைக்கிறேன். அது எங்கள் வீட்டு ஊஞ்சலிலே தோன்றிய சங்கம். ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பேன், நண்பர்கள் வந்து பேசிக்கொண்டிருப்பார்கள், ஆனந்தமாக இருக்கும். திடீரென்று ஒரு நாள் ராமலிங்கம் கேட்டார், பெரியவர் ரா ராகவேங்கார் எப்போ பிறந்தார், எந்த ஊரில் பிறந்தார்? நான் இருக்கிறேன், அருணமச்சிவாய் இருக்கிறார், ராமலிங்கம் இருக்கிறார், மூவருக்கும் தெரியவில்லை. ஏதோ கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கோம், நமக்கே இந்த செய்தி தெரியவில்லை என்றால் வருங்கால சமூகம் எந்த நிலைக்கு சென்றுவிடும் என்பதை சிந்திக்க வேண்டாமா என்றார். அந்த சங்கத்தை உருவாக்கினோம். தொடக்க காலத்திலே நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சென்றேன். அப்போது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த மூனா அருணாச்சலம் அவர்கள் தவறாமல் வருவார்கள். இப்போ எங்களால் போக முடியல, என்னால் போக முடியல, நடத்தி கொண்டிருக்கிறார், தலைவராக இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா? ஆச்சரியப்படுவீர்கள். 6 அல்லது 7. தமிழ் மீது அவ்வளவு பற்று, பாரதியார் மீது அவ்வளவு உற்சாக, விடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று நாளைக்கு கூட்டம் உண்டு, 317வது கூட்டம். ஆக அதன் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தளவும் நடத்தி வருகின்றார். ஏன் கூட்டம் வரல? 500 அழைப்புகள் போடுறார், பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கிறார், ஆசிரியர்களுக்கு சொல்கிறார், பல்கலைக்கழகத்தில் செல்கிறார். இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், ஏன் ஆசிரியர்கள்லாம் வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் வராட்டால் பரவாயில்ல, பிள்ளைங்களை அனுப்புங்களேன்னு சொன்னார். அவன் அங்கே வந்து பல செய்தியை கேட்டுக்கிட்டு எங்களை கேள்வி கேட்பான், நாங்களா பார்த்தோம் அதுக்கு வேலையை பாருங்க இருப்பேன். இருந்தாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நண்பர்களே, பாரதிய ஆய்வாளராகிய ஸ்ரீனி விஸ்வநாதனுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று சொன்னேன், ஒத்துக்கொண்டார். எங்களால் முடிஞ்ச எளிய முறையில் எடுத்தோம். அது என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். அந்த வைஸ் சான்சலராக இருந்த வி.ஐ. சுப்பிரமணியத்தை கேட்டோம், தலைமை வகிக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் எங்களுக்குள்ள ஒன்று தோன்றியது, ஒருவர் சொன்னதே மற்றவரும் சொல்ல போகிறார்கள், இதை கேட்க 7 பேர் பேசணும்னு. ஒரு 2 பேரும் கலந்து ஆலோசித்து அந்த பாராட்டு விழா ஆங்கிலத்திலும் தமிழிலும் வடமொழியிலும் மலையாளத்திலும் இந்தியிலும் நடைபெற வேண்டும் என்று முடிவெடுத்து அதை நடத்தி காட்டினோம். அதெல்லாம் அது மூலகர்த்தாவாக இருந்தவர் என்னுடைய இளவல் என்று சொன்னேன். அன்பர்களே, எனக்கு சின்ன வயதிலே பாரதியார் மீது பற்று வர காரணம் என்பதை பற்றி 1 நிமிஷம் சொல்கிறேன். 3 வயது இருக்கும் அல்லது 3.5 வயது இருக்கும், என்னை தன் தோள் மீது சுமந்து கொண்டு என் அத்தை மகனாகிய பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் மேஜர் திசாராஜு என்கின்றவர் என்னை தோளிலே போட்டுக்கொண்டு பாடுவார். அருமையான குரல், எங்கள் அத்தையாரும் இனிமையாக பாடுவார்கள். வீணையை மீட்டிக்கொண்டு பாரதி பாடலை பாடுவார்கள். எங்கள் அத்தையாரின் கணவர் பெரிய தியாகி, மாயனூர் சாம்பசிவம் என்று பெயர். எங்கள் ஊரில் தான் தீசேஷ ராஜன் என்ற பெரிய தேசபக்தரும் விளங்கினார். நிறைய சொல்ல வேண்டும், அப்படி விட்டு விடுகிறேன். ராமலிங்கத்தை பிடிக்காது என்று யாராலும் சொல்ல முடியாது. பண்டித வித்வான் சிவே கோபாலையர் அப்படி செல்ல பிள்ள நம்ம ராமலிங்கம், ராமலிங்கத்தை கண்டால் அவ்வளவு பிரீதி அடைவார். எனக்கு சைவ சித்தாந்த கலாநிதி பட்டம் கொடுத்தார்கள், இதற்காக மாயவரம் வந்தார். எந்த நல்ல காரியத்திலும் பங்கு கொள்வார். இங்கே ஒரு செய்தியை சொல்லணும், இதோட முடிச்சிடுறேன். இது முக்கியமான செய்தி. 1984 ஆண்டு அகில உலக சைவ சித்தாந்த மாநாட்டை கூட்டினார் எங்கள் மகாசன்னிதா. அப்போது சில நூல்கள் ஆங்கிலத்திலும் சில நூல்கள் தமிழிலும் வெளியிடப்பட்டன. பேரறிஞர் மு அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் சதமணிக்கோவை என்ற நூலின் பதிப்பை மேற்கொண்டார். அந்த சதமணிக்கோவை என்ற நூலில் ஒரு செய்தி சொன்னார். சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 என்று கூறுகிறார்கள், அவை 16. இரண்டு நூல்கள் விடப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்னவென்றால், முதன் முதலில் சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 என்று அறுதியிடப்பட்டு ஒரு நூல் வெளிவந்தது. அந்த நூலை வெளியிட்டவர், அவருடைய பெயர் மதுரை நாயகம் என்பதாகும். அந்த நூலிலே ஒரு வெண்பா அச்சடிக்கப்பட்டது, பொந்து களிறு என்று தொடங்கும். ஆகவே இதுதான் 14 நூல்களை சொல்லக்கூடிய வெண்பா என்று நினைத்து, இது பழைய வெண்பா என்று சொல்லி 14 என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள். அப்போ என்ன சொன்னார் மூணானா, 1861 ஆண்டில் தான், 65 இல்லை சொல்றேன், அது இவர் 65 அவர் எழுதினார். 1865 நூல் வந்ததுன்னு சொன்னார். சரியாக காரணங்களை காட்டி இருந்தார். நீங்களும் ஒரு அணிந்துரை கொடுங்கன்னு சொன்னார். அவரை பின்பற்றி நான் அவரை வாழ்த்தி ஒரு அணிந்துரை கொடுத்து விட்டேன். சன்னியானம் அவரை காண சென்ற போது சொன்னார், ஏய்யா மூணா ஆனான்னா உங்களுக்கு பயமான, எனக்கு உண்மையை கண்டு பயம் இல்லை சாமி என்ன, மகா உண்மையை கண்டு விட்டீர்கள். மரபுன்னு ஒன்று இருக்கு, அது லேசிலே புறந்தள்ள முடியாதுன்னு விடைபெற்று வந்தேன். நல்ல காரணங்களை சொல்லி ஒரு உண்மையை பரப்ப வந்தால் அதற்கு குறுக்கே நிற்கிறார்களே, இவளுக்கு என்ன சொல்வது என்று நினைத்துத்தான் வந்தேன். இது இப்படியே நிற்கட்டேன், ரொம்ப நிகழக்கூட. ஒரு முறை வழக்கம் போல நானும் ராமலிங்கமும் கோட்டையூர் போனோம். பிற்பகலில் ராமலிங்கம் சொன்னார், அதாவது செட்டியார் அவர்கள் பல இடங்களில் தம் நூல்களை வைத்திருப்பார், ஒரு கோடம் அங்கு போக வேண்டும் என்று கேட்டோம். செட்டியார் சொன்னார், போய் வாருங்கள், 2-3 மணி நேரம் நீங்கள் பாடிவிட முடியாத இருக்கும், எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னவென்றால், திருக்குறள் பதிப்புகள் ஏராளமாக இருக்கும், ஒரு பணியாளனை அனுப்புகிறேன், 5-6 கூடைகளை அனுப்புகிறேன், அவற்றிலே இந்த கூடைகளை இந்த பதிப்புகளை வைத்து நிரப்பி அனுப்புங்கள். 3 மணி நேரம் நாங்கள் பாட்டுப்பட்டு தேடினோம், 2-3 கூட நிறையா பதிப்புகள் தேடின. சாயங்காலம் புறப்பட்டு வந்தோம். செட்டியார் அவருக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்ல உடல்நிலை இல்லை, பெரிய திணையில் உட்கார்ந்துருப்பார், கொஞ்சம் கூட நடக்க முடியாது. அப்படிப்பட்டவர் எங்கள் வரவை எதிர்பார்த்தபடி சென்னையிலிருந்து புறப்பட்டு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். நானும் ராமலிங்கம் வந்தோம், கையெடுத்து கூப்பிட்டார். உடனே பக்கத்தில் சென்று கையை பிரித்து விட்டோம். உங்களைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும், என்னை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொன்னேன். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா, ஆர்வராவருடைய திருக்குறள் பதிப்பு 1861 அது தொலைந்து விட்டது என்று நான் அழுது கொண்டிருந்தேன், நீங்கள் அனுப்பிய நூல்களிலே அதுவும் ஒன்று. ஒரு புத்தகம் கிடைத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டு காப்பேன். சரி, நான் பேசாமல் இருந்தேன். ராமலிங்க என்ன பண்ணார், அப்படித்தான் என்ன விசேஷம் என்று பார்ப்போம்னு அதை நூலை புரட்டினார். ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், 1861 முன்னால திருக்குறள் பதிப்பெல்லாம் பிறந்த மேனிக்கு இருக்கும். எது 100 ரூபா, எது விளக்கம், ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பதிப்பு ரொம்ப விசேஷமானது. புரட்டி கொண்டே வந்த ராமலிங்கம் சொன்னார், இங்கே பாருங்க ஐயா, ஒன்று ஞாபகம் சொன்னீங்க, ஐயர் பிறந்தது 1855. இந்த நூல் திருக்குறள் வெளிவந்தது 1861. 1865 நூலை பற்றி தான் சொல்லி அவர் 14 சாஸ்திரம் சொல்கிறது தப்புன்னு சொன்னார். பார்த்த உடனே அடிக்குறிப்பில் சிலப்பதிகாரம் பற்றியும் மணிமேகலை பற்றியும் சங்க நூல்களை பற்றியும் குறிப்புகள் இருந்தார். ஐயருக்கு வயசு அப்போ 6. இப்படி பார்த்து கொண்டிருந்தோம், திடீர்னு எழுந்தார். டிஎன்ஆர் உங்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, ஒரு அடிக்குறிப்பில் சொல்கிறார், இந்த செய்தியை மெய்யண்ட சாத்திரங்கள் 14 ஒன்றாகிய தொடக்கிறார் வாக்கியத்தை, மெய்கண்ட சாத்திரங்கள் 14 ஒன்றாகிய போற்றி பகருடையில் காணலாம்னு சொல்கிறார். ஏதோ ஒன்று திருக்கழிச்சு முடியாது, அது திருத்த வரைக்கும் சந்தோஷம், திருக்கழிச்சு முடியாது இருக்குன்னு சொன்னார். ஆஹா, சன்னிதானம் சொன்னாரே, மரபுன்னு ஒன்று இருக்கு, மரபு வலி உடைத்துன்னு சேனாவரையை சொன்னதெல்லாம் இருக்கு, மறந்து போச்சே, ஆனால் அதுதான் எடுத்து எனக்கு அவர் காண்பித்தார். எவ்வளவோ சொல்லணும், ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன். அதை லேசாக பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி கூறினார். என்னன்னு கேட்டால், அது சொல்லுவதுக்குலாம் ஒன்று, ராமலிங்கம் நிர்பந்தித்ததன் பேரில் 10 பாரடைஸ் கிளாஸ் நான் நடத்தியிருக்கிறேன். கேட்டவர்கள் மூவர், எல்ஐசி ராஜாராம்னு ஒருவர், அருள் நமச்சிவாயம், ராமலிங்கம், ஒரு நாளைக்கு 10 கூட நகராது, 10 நடத்தியிருக்கிறேன். அது ஒரு நிபந்தனை. இந்த நூலை நான் பாடம் சொல்லும்போது அந்த ஒரு மணி நேரத்துக்கு யாரும் தமிழில் பேசக்கூடாது, தமிழ் வெறுப்பு இல்லை, இங்கிலீஷ் வளர்த்து கொடுக்குறதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவது மேற்கோள் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது தமிழ் இருந்தால் முடிந்த பிறகு பேசலாம். அப்படி 10 அதை கவனமாக பாடம் கேட்டிருக்கிறார். எப்படியாவது இந்த நூல் வேணும்னு கேட்டார். லண்டனுக்கு போனேன், விலை அதிகமாகிச்சேன்னு சொன்னேன், அதை பற்றி அக்கறை இல்லை, அது எனக்கு வேண்டும் இல்லை. 1650 புக்கு வாங்கிட்டு வந்து அவட்ட ஒப்படைச்சேன். இந்த ஒரே ஒரு செய்தி, அதாவது நட்பு என்பது என்னது என்று தெரியாமலேயே பலரும் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார். நான் இங்கிலீஷை வச்சு தான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கக்கூடியா இருக்கு. அதாவது ஆங்கிலத்தில் அக்வைண்டன்ஸ்னு ஒரு வார்த்தை லேசாக தெரியும், கம்பேரியன்ஷிப் காம்ரேட்ஷிப் என்பார்கள், அது அடுத்த நிலை. அதற்கு அடுத்த நிலைன்னா இன்டிமசின்னு இருக்கும், நெருக்கம் கூடும். அதுக்கப்புறம் கான்ஃபிடான்ட், எதையும் சொல்லலாம்னு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் நட்பு. சொசைட்டி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் டிவைன்லி பெஸ்டோட் அப்பான் மேன் ஓ ஹேடே தி விங்ஸ் ஆஃப் எ டவ் ஹவு சூன் உடைய ரீச் யூ நவ்னு சொன்னார். ஆக இந்த நட்பு என்பது கடவுள் ஒருவனுக்கு அளிக்கின்ற ஒரு வரம் என்று கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கம்பராமன் தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எ ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நெவர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அவற்ற நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அகாரணமாக தான் பழகுவார், அதுவும் பாரதியை பின்பற்றி இருக்கிறார். என்ன சொன்னார் பாரதியார், ஒன்றரை பழகுதற்கே அறிவுடையமை தோழரும் அவள் கொடுத்தார், வேறு காரியத்துக்காக பழகல, ஒன்றரை பழகுதற்கே தெஞ்சிட பண்டங்களும் செவி செவித்தர கற்கிற பாட்டுக்களும் சொல்லிட்டு ஒன்றரை பழகுதற்கே அறிவுடைய வேற அறிவு கிடையாது மெய் தோழரும் அவள் கொடுத்தாள்னு சொன்னார். அதான் நட்புன்னு பேர், அப்படி இருக்கிறவங்க தான் நண்பன் பேர். ராமலிங்கம் என் நண்பன் என்று சொல்லுவதிலே நான் பெருமை அடைகிறேன். ஒன்று, நான் பாஞ்சாலி சபதம் மொழிபெயர்க்கும்போது நான் நிறையா சொல்லணும் விட்டுடுறேன், ஒரு இடத்துல ஒரு அடி விட்டு போச்சு, அச்சடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ராமலிங்கம் அப்பப்போ வந்து பார்ப்பார், பார்க்கின்ற பொழுது ஒரு அடி விட்டு போச்சுன்னு சொன்னார். அதை குறிச்சிருக்கேன் என்னுடைய மொழிபெயர்ப்பில். வைல் ரீடிங் தி பிரிண்டட் ஷீட் அவர் ஃப்ரெண்ட் திரு வி எஸ் ராமலிங்கம் பாயிண்டட் அவுட் தட் தி லைன் நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக ஹட் பீன் ஒமிட்டட் டு பி டிரான்ஸ்லேட்டட் வி ஹேசன் டு ரிப்பேர் தி ஒமிஷன் தி டிரான்ஸ்லேட்டட் லைன் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் நாதா நல்லிஃபைடு பிகேம் எ ஷாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அதை பதிவு செஞ்சு வச்சேன். எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ராமலிங்கம் கொடுத்து வச்சவன், அவன் பேரை பதிவு செஞ்சு வச்சுருக்க, எனக்கு அப்படி செய்யலேன்னு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்தார். அதெல்லாம் இல்லை, அவர் என் நண்பர். அது எவ்வளவு பெரிய காரியம், நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த நட்பு வாழ்க, அவர் வாழ்க, அவர் குடும்பம் வாழ்க என்று சொல்லி அமைகிறேன்.